சிறப்பு நேர்காணல். தமிழ் திரையுலகை பொறுத்தவரையிலே காலத்திற்கு காலம் இளைய தலைமுறையினர் புதுப்புது சிந்தனைகளோடு தம் திறமையை நிலைநாட்டி தமக்கென்று ஒரு தனியிடத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் திறமைக்கும் வயதுக்கும் சம்பந்தமில்லை. சாதிக்க வேண்டும் என்ற முனைப்பு இருந்தால் அதுவே எந்த காலத்திலும் ஒரு திறமைசாலியை அடையாளப்படுத்திவிடும் என்பதற்கு உதாரணம் சமீபத்திலே வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள். ஜேம்ஸ் வசந்தன் அவர்களை நாம் இப்பொழுது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திற்காக சிறப்பாக சந்திக்கின்றோம். இதோ ஜேம்ஸ் வசந்தன். வணக்கம் ஜேம்ஸ் வசந்தன் அவர்களே.
வணக்கம் பிரபா.
அதாவது கிட்டத்தட்ட 14 வருடங்கள் செய்த தவம், இந்த இசையமைப்பாளர் என்கின்ற கனவு, அது இப்பொழுது உங்களுக்கு நிறைவேறி இருக்கின்றது. அத்தோடு எடுத்த அடுப்பிலேயே அந்த திரைப்படம், அதாவது நீங்கள் இசையமைத்த முதல் திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்திருக்கின்றது. படத்தினுடைய கதைக்கருவும் சரி, பாடலுடைய வெற்றியும் சரி, சரிசமமாக பங்கு போட்டிருக்கின்றது. அதற்கு முதலில் உங்களுக்கு எமது வாழ்த்துக்கள்.
நன்றி பிரபா, தொடருங்க.
அதாவது ஒரு சம்பிரதாயபூர்வமான கேள்வியோடு ஆரம்பிக்கின்றேன். உங்களுடைய இசை ஞானத்தை, அதாவது ஒரு இசையமைப்பாளராக வருவதற்கு முன்னர் உங்களுக்கான அந்த இசை ஞானத்தை எப்படி நீங்கள் தேடி பெற்றுக் கொண்டீர்கள்?
அடிப்படையில் நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதனால் நான் வளர்ந்த ஆலயம், என்னுடைய சர்ச் வந்து அழகான வெஸ்டர்ன் மியூசிக் குயர் உள்ள ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் குயர்ஸ் இன் தி கண்ட்ரி, அப்படி ஒரு சர்ச்ல நான் வளர்ந்தேன். அதனால இயற்கையாவே எனக்கு மேற்கத்திய இசையினுடைய தாக்கமும் பாதிப்பும் வாய்ப்பும் அதிகமா இருந்தனால அந்த பின்னணி எனக்கு பெரிய பலமா அமைந்தது. அதற்கு பிறகு எனக்கு கிடைத்த சில இசை கலைஞர்களுடைய சேர்க்கையினால ஒரு கர்நாடக இசை கல்லூரி பேராசிரியர் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு இருக்கிற ஞானத்திற்கும் இசை ஆர்வத்திற்கும் கர்நாடக சங்கீதத்தை முறைப்படியா நீங்க பயின்றீங்கன்னா உங்களுடைய இசை அறிவு விசாலப்படும்னு சொன்னனால அவங்களுடைய ஆலோசனையின்படி நான் என்னுடைய எம்ஏ ஆங்கில இலக்கியம் பட்டப்படிப்புக்கு பிறகு மறுபடியும் பிஏ கர்நாடக சங்கீதத்தையும் ஒரு பட்டப்படிப்பா படித்தேன். அப்போதுதான் எனக்கு தெரிஞ்சது இசையில இன்னமும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய இடங்கள் எவ்வளவு இருக்குன்னு. அது என்னுடைய ஞானத்தை கொஞ்சம் அகலப்படுத்தியது. அதற்கு பிறகு கல்லூரி படிக்கிற நாட்கள்ல படித்து முடித்த பிறகு சினிமா ஆர்கெஸ்ட்ரா, அதாவது இசைக்குழு ஒண்ணு நாங்களே மாணவர்கள் அமைச்சுக்கிட்டு ஊர் ஊரா போய் கோயில் திருவிழா, கல்யாணம், கச்சேரி, பிறந்த நாள் இப்படி எல்லா விழாவிலையும் பாடும்பொழுது எங்களுக்கு பல விதமான இசைக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சனால இந்த பின்னணியிலதான் எனக்கு ஓரளவுக்கு இந்த ஞானம் உருவானது.
அதாவது எந்த பேர்ல அந்த இசைக்குழுவை நீங்க நடாத்தியிருந்தீர்கள்?
அது பேரு ஸ்வரலயம் அப்படின்னு திருச்சிராப்பள்ளியில நாங்க நடத்திட்டு இருக்கோம்.
அதாவது அந்த உங்களுடைய படிக்கின்ற காலத்திலேயே அதை நீங்கள் ஆரம்பித்திருந்தீர்களா அல்லது படித்து முடித்த பின்னர் தானா?
ஆமா, நாங்க கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கும் பொழுது படிப்பை விட நாங்க அந்த கல்லூரிகளுக்கு இடையிலான அந்த இசை போட்டிக்காக தான் நாங்க கல்லூரியிலேயே சேர்ந்து படிச்சேன்னு சொல்லலாம். அப்ப ஒரு வருடத்துல 25 போட்டிகள்ல நாங்க கலந்துக்குவோம். சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல, 25 போட்டிகளிலையும் எங்களுடைய அணிதான் எப்பவுமே முதல் பரிசு. எந்த மாவட்டத்துல நாங்க போனாலும் எங்களுடைய அணிக்குதான் முதல் பரிசு கிடைக்கும். அதனால அந்த மாணவர்களாகி நாங்களே சேர்ந்து ஒரு ஸ்வரலயம்னு சொல்லி இந்த இசைக்குழுவை நடத்திட்டு இருந்தோம்.
அதாவது உங்களுடைய வாழ்க்கை, அதாவது இளமை காலத்தை பொறுத்தவரையிலே படிப்பு என்பது உங்களுக்கு ஒரு சுமையாகவே இருக்கவில்லை?
ஆமா, படிப்பு வந்து சுமையா தான் நினைச்சோம், சுகமா நினைக்கல.
இப்படி அதாவது இசை ஞானம் என்பது வெறுமனே ஏட்டு கல்வியாக மட்டும் இல்லாமல் இப்படியான போட்டிகளிலும் உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொண்டதன் மூலம் எதிர்நீச்சல் போட்டு வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும், அதே நேரத்தில் இசையினுடைய ஆழ அகலத்தை கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் கர்நாடக சங்கீதத்தையும் கற்று ஒரு இரண்டு பக்கமும், அதாவது மேற்கத்திய இசை மற்றும் கர்நாடக இசை, இந்த இரண்டு பக்க ஞானத்தையும் பெற்றுக்கொண்டது என்பது பின்னர் திரையுலகத்திற்கோ அல்லது அடுத்த கட்ட நகர்வுக்கு, அதாவது புதுமையாக ஒரு நிகழ்ச்சியை, ஒரு இசையமைப்பை படைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய ஆதரவாக அமைந்திருக்கிறது இல்லையா?
உண்மைதான், மிக சரியா சொல்லி இருக்கிறீங்க.
அதாவது நீங்கள் இப்படி மாணவ பருவத்திலே இப்படியான இசைக்கல்வி, அதனை தொடர்ந்து கிட்டத்தட்ட 14 வருடங்களாக உங்களுடைய இசையோடு சம்பந்தப்படாத என்று சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். நான் அறிந்த வரையிலே ஏராளமான நிகழ்ச்சி படைப்புகளை வழங்கியிருக்கிறீர்கள், வித்தியாசமான படைப்புகள். ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சி மட்டுமன்றி விதவிதமான நிகழ்ச்சிகளை எல்லாம் தொலைக்காட்சிகளிலே படைத்திருக்கிறீர்கள். அப்படியான துறையை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள்?
நான் வந்து இந்த இசைக்குழு நடத்திக்கிட்டு இருந்த பொழுதும் சரி, என்னுடைய சர்ச் அந்த ஆலய பின்னணியிலையும் சரி, எந்த ஒரு மேடை நிகழ்ச்சி நடத்தினா கூட அந்த இசை பாடகளையும் பாடகர்களையும் கலைஞர்களையும் அறிமுகப்படுத்துற வேலையை அப்பவே மைக் எடுத்து நான் பண்ணிட்டு இருந்தேன். நான் எல்லாரையும் அறிமுகப்படுத்துவேன். அது அறிமுகப்படுத்தும் பொழுது கொஞ்சம் இயல்பா நகைச்சுவையோட பல விதமான அறிமுகங்களை வித்தியாசமா செஞ்சிட்டு இருந்தனால எனக்கு இந்த தொகுத்து வழங்குறது இயல்பாவே எனக்கு பழக்கப்பட்டு இருந்தது. நான் சென்னைக்கு இசை அமைப்பாளர் ஆகணும்ன்ற எண்ணத்தோட வந்த பொழுது பிரபலம் அப்பதான் துவங்கி இருந்த சன் டிவிய போய் சந்திச்சேன். நான் என்ன நினைச்சேன், சன் டிவியை போய் சந்திச்சா எனக்கு இசைக்கிற வாய்ப்பு கிடைக்கணும். அப்ப அவங்க சொன்னா என்ன சொன்னாங்க, உங்களுடைய பின்னணியை பார்க்கும்பொழுது உங்களால ஒரு நிகழ்ச்சி அறிவிப்பாளரா தொகுப்பாளரா சில காரியங்கள் செய்ய முடியும் போல இருக்கேன், அது முயற்சி பண்ணி பாக்குறீங்களான்னு கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒண்ணு, நல்லா சிறப்பா செய்ய முடியும்ன்ற உறுதியும் எனக்கு இருந்தனால சரி இசையமைக்கிற வாய்ப்பு வர வரைக்கும் இதை பண்ணுவோமே நினைச்சேன். அப்ப எனக்கு தெரியாது 14 வருடங்கள் இப்படியே போயிடும்.
அதாவது நீங்கள் எந்த நோக்கத்திற்கு வந்தீர்களோ அதை கடந்து வேறு வேறு துறைகளிலே நீங்கள் ஈடுபட்டிருந்தீர்கள் இல்லையா?
ஆமா.
ஆனால் அப்படியான வேலைகளிலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியை கொடுத்த முடியும் என்றால் இதை சொல்வீர்கள்?
அப்ப கூட அது ஆத்ம திருப்தி இல்ல. நான் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் முழு ஈடுபாட்டோட விருப்பத்தோட தான் பண்ணுவேன். தொலைக்காட்சி தொகுப்பாளரா நான் விரும்பி செஞ்சிட்டு இருந்தா கூட அடி மனசுல நம்ம இன்னும் இசையமைப்பாளர் ஆகலையே, அதுல இருக்கிற திருப்தி நமக்கு கிடைக்கலையேன்ற ஒரு ஏக்கம் வந்து ஆள் மனசுல இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கான முயற்சிகள்ல நான் இறங்கலைய ஒழிய அந்த கனவு கொஞ்சம் கூட குறையல, அதுல இருந்த உறுதி கொஞ்சம் கூட குறையல. என்னைக்காவது ஒரு நாள் ஆகணும் ஆவேன் அந்த உறுதி மட்டும்தான் இருந்தது.
அந்த நீங்கள் அப்படியான தொலைக்காட்சி அறிவிப்பாளராக, நிகழ்ச்சி தொகுப்பாளராக, படைப்பாளியாக இருந்த காலகட்டத்திலே நீங்கள் இசையமைப்பாளராக வர வேண்டும் என்பதற்காக அந்த தொலைக்காட்சி நிறுவனம் கடந்து வேறு எந்த விதமான முயற்சிகளிலும் நீங்கள் இறங்கவில்லையா? அதாவது வாய்ப்பை தேடி நீங்கள் போகவில்லையா?
பொதுவாவே அந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்குன்னு ஒரு கூச்சம் உண்டு. எனக்குள்ள இன்னொருத்தத்தை போய் என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு என்னால ஒரு வாய்ப்பு கேட்டு நிக்க முடியாது. மற்றவங்க எனக்கு இருக்கிற ஒருவேளை அந்த திறமையோ அந்த தாளந்தையோ புரிஞ்சுகிட்டு அவங்களா எனக்கு கூப்பிட்டு வாய்ப்பு அளிக்கணும்னு இயல்பா நான் எதிர்பார்க்கிறவன். அது சரியா தவறான்ற வாதத்துக்கு நான் போக தயாரா இல்ல. இவ்வளவு தாமதப்பட்டதுக்கு அதுவும் ஒரு காரணமா என்னால சொல்ல முடியும்.
நாங்க
சன் டிவில எல்லாரோடையும் பழகி கொண்டிருந்த காலத்துல எனக்கு இசை பின்னணி இருக்குன்றது தெரிஞ்சு சன் டிவிக்கு வந்து பல விதமான நிகழ்ச்சிகளுக்கும் அந்த தலைப்பு இசை டைட்டில் மியூசிக் சொல்றமே அந்த இயக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கும் நீங்க சன் டிவில கேக்குற சன் டிவியோட நியூஸ் டைட்டில் மியூசிக், சூர்யா டிவி, ஜெமினி டிவி எல்லாத்துலயும் வர டைட்டில் மியூசிக், எல்லா நியூஸோட டைட்டில் மியூசிக்கும் நான் இசையமைச்சது தான்.
ஓஹோ, அதாவது நீங்கள் இசையமைத்தது என்பது தெரியாமலேயே அவை இன்னும் பல காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லையா? இதே தவிர, அதாவது சினிமா இசை என்பதை தவிர சிலர் தங்களை வெளிப்படுத்துவதற்காக, உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் இசையமைப்பாளர் டி இமான், அவரை பார்த்தீர்கள் என்றால் ஆல்பம் வெளியிட்டு அதன் மூலம் வாய்ப்பை தேடிக்கொண்டார். அப்படியான முயற்சிகளில் கூட நீங்கள் இறங்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு வரவில்லையா அந்த நேரத்திலே?
சென்னைக்கு வரத்துக்கு முன்னாடியே கல்லூரி படித்து முடிக்கிற காலத்திலேயே அந்த கிறிஸ்தவ இசை பக்தி பாடல்களுக்கு ஒலி நாடாக்களுக்கு நான் இசையமைக்க துவங்கி இருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300 ஆல்பங்களுக்கு நான் இசையமைப்பாளரா
பணிபுரிஞ்சிருக்கிறேன்.
நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாப் இசை ஒண்ணு நான் பண்ணணும்னு சொல்லி ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி நான் வந்து சன் டிவில இன்னொரு நிகழ்ச்சி தொகுப்பாளரா இருக்கிற திருமதி உமா பத்மநாபன் அப்படின்றவங்க பேரை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். அவங்களும் இயற்கையிலேயே ஒரு சங்கீதம் முறைப்படி பயின்ற ஒரு நல்ல பாடகர். அவங்களும் நானும் சேர்ந்து வாசனை அப்படின்ற பெயர்ல ஒரு 8 பாடல்களை கொண்ட ஒரு தமிழ் பாப்பிசை ஆல்பம் ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி நான் வெளியிட்டேன். அது ஓரளவுக்கு எனக்கு ஒரு அறிமுக அடையாளமா அமையும் நான் எதிர்பார்த்தேன். அது கேட்டவங்க எல்லாம் பாராட்டாங்களே ஒழிய ஒரு திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர வாய்ப்பு கொடுக்க முடியும்ன்ற நம்பிக்கை அது ஏற்படுத்தலன்றதையும் நான் உணர்ந்துகிட்டேன். அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியல.
ஆனால் பார்த்தீர்கள் என்றால் அந்த காலகட்டத்திலே ஐந்து வருடங்களுக்கு முன்னர் தமிழிலே அதாவது ஹிந்தி அதாவது வட இந்திய மொழிகளிலே இப்படியான ஆல்பங்களுக்கு பெரிய மதிப்பிருந்தாலும் கூட தமிழிலே வீடியோ ஆல்பம் சரி அல்லது இப்படியான ஆடியோ ஆல்பம் சரி பெரிய அளவிலே எடுபடாத காலமும் ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லையா?
உண்மைதான். தமிழ்ல இன்னைக்கு வரைக்கும் சினிமாவை தாண்டி எந்த ஒரு இசையாலையும் நிக்கவே முடியல. இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து ஒரு பாப் ஆல்பம் தனிப்பட்ட இசையை இசையமைத்திருக்கிறாரு, அது பலருக்கு வெளியவே தெரியாது. ஹாரிஸ் ஜெயராஜ் முயற்சி பண்ணிருக்கிறாரு, யுவன் சங்கர் ராஜா முயற்சி பண்ணிருக்கிறாரு. இங்க வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இசை அப்படின்னாலே அது திரைப்பட இசை மட்டும்தான்.
ஆமாம்,
அந்த வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்
உண்மை. அதாவது இப்படியான இலைமறை காயாக இருக்கும் கலைஞர்கள் தங்களுடைய திறமைகளை குறித்த வளங்கள் அதாவது முதலீடுகளை கொண்டு செய்து அதை வெளியிலே மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு வரும் பொழுது அது நிராகரிக்கப்படுகிறது. காரணம் இப்படியான ஒரு திரை சாராத ஊடகம் என்ற காரணத்தினால் இல்லையா?
சரியா சொன்னீங்க, அதுதான் உண்மை.
இதேவேளை உங்களுக்கு சுப்பிரமணியபுரம் என்கின்ற ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவர் கூட மாணவன், அதாவது உங்களுடைய மாணவனாக இருந்த இயக்குனர் தான் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தினுடைய இயக்குனராகவும் அமைந்திருந்தார். அந்த வாய்ப்பு எப்படி அமைந்தது என்பதை சொல்லுங்களேன்.
நான் வந்து என்னுடைய எம்ஏ ஆங்கில இலக்கியம் முதுகலை பட்டப்படிப்பு முடித்தவுடன் கொடைக்கானல்னு இங்க ஒரு கோடை வாசஸ்தலம் இருக்கு, ஒரு ஹில் ஸ்டேஷன் தமிழகத்துல உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த கொடைக்கானல்ல ஒரு கால்டன் சொல்லி ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் ஒண்ணு இருக்கு. அங்க வந்து இரவு நேரத்துல அங்க இருக்கிற அந்த நட்சத்திர உணவு விடுதியில இசை கலைஞர் ஒருத்தர் தேவைப்படுதுன்னு என் நண்பர் மூலமா கேள்விப்பட்டு நான் அந்த இரவு விடுதியில மியூசிக் பியானோ பிளே பண்ணி பாடுற ஒரு இசை கலைஞரா அங்க போய் சேர்ந்தேன். எல்லாரும் தூங்க போற நேரத்துலதான் நான் வேலைக்கு கிளம்பி போனோம். நைட்டு 11 மணிக்கு தான் அந்த நைட் கிளப்ல போய் நான் வாசிக்க வேண்டியிருக்கும். அது அங்க வாசித்தவரை நான் வந்து அதை ரொம்ப அனுபவிச்சுதான் செஞ்சு கொண்டிருந்தேன். இருந்தா கூட ஒரு கட்டத்தை தாண்டும் பொழுது அது எனக்கு ரொம்ப சலிப்பை ஏற்படுத்த துவங்கின உடனே நான் கொடைக்கானல் விட்டு திரும்ப ஊருக்கு திருச்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சேன். அப்ப கொடைக்கானல்ல ஒரு பள்ளிக்கூடத்தை வைத்து நடத்தி கொண்டிருந்த ஒரு மேலாளரான திரு சாம்பாபு அப்படின்ற ஒரு நண்பர் அவரு என்ன சொன்னாரு, உங்களுக்கு நல்ல இசை திறமை இருக்குது, நீங்க ஊருக்கு இந்த வேலையை ராஜினாமா செய்து விட்டு சொந்த ஊருக்கு போறேன்றீங்க, ஒரு 3 மாதங்கள் வந்து என்னோட பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு உங்க இசை சொல்லி கொடுத்து நீங்க உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அடிப்படையிலேயே சின்ன குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அவங்களோட அளவலாறுறது, உரையாடுவது, அவங்கள பாட வைக்கிறது, பாடல் சொல்லி தர்றது, இசை கற்றுக் கொடுப்பது, இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். பரவாயில்ல, ஒரு 3 மாதங்கள் தானே கேட்கிறாரு, பரவாயில்ல அங்க போவோம்னு சொல்லி போனேன். அதுக்கு பிறகு அங்க 6 வருடங்கள் ஓடிவிட்டன. அந்த பள்ளிக்கூடத்துல நான் போய் சேரும் பொழுது 7வது வகுப்பு படிக்கிற ஒரு மாணவராக இருந்தவர் தான் இந்த இயக்குனர் சசிகுமார். அப்ப அவரு வளர துவங்குற காலத்துல 7வது, 8வது, 9வது வகுப்பு படிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுவாரு, என்னைக்கு இருந்தாலும் நான் தமிழ் திரைப்படத்துல ஒரு பெரிய திரைப்பட இயக்குனரா வரணும், அதுதான் என்னுடைய கனவு, லட்சியம், ஆர்வம், வேட்கை அப்படின்னு சொல்லுவாரு. நான் சொல்லுவேன், நான் ஒரு திரைப்பட இசையமைப்பாளர் ஆகணும் அப்படின்னு. அதனால நான் எனக்கு தெரிந்த பல திரைப்படங்களை பற்றியான விஷயங்களை சொல்லுவேன். இந்தியாவை தாண்டி மேலை நாட்டு படங்கள் எப்படி எல்லாம் இருக்கும், ஐரோப்பிய படங்கள் எப்படி இருக்கும், ஈரானியன் படங்கள் எப்படி இருக்கும், கலைப்படங்கள் எப்படி இருக்கும், ஜனரஞ்சக படங்கள் எப்படி இருக்கும்னு பல விஷயங்களை அவனுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டே வரும்பொழுது என்னோட ரொம்ப நெருக்கமா பழக ஆரம்பிச்சான். அப்ப ஒரு கட்டத்துல 9வது, 10வது படிக்கும் போது சொல்லுவான், சார் நீங்க என்னைக்கு திரைப்படத்துல, எனக்கு வயது மூத்தவர், அதனால நீங்க வந்து முன்னாடியே இசையமைப்பாளர் ஆயிருவீங்க, நான் இயக்குனரா ரொம்ப தாமதமா தான் வருவேன், நீங்க மறுக்காம என் படத்துக்கு எப்படியாவது இசையமைக்கணும்னு சொன்னாரு. ஆனா நீங்க நிஜத்துல பாக்க போனா கதை தலையீடாயிருச்சு, அவரு தான் எனக்கு முதல் பட வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்.
ஆனால் அந்த இப்படி சொல்வது அது ஒரு தெய்வ சங்கல்பம் என்றுதான் சொல்ல வேண்டும். என்றோ தீர்மானிக்கப்பட்டது, இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது இல்லையா?
உண்மைதான்.
இந்த சுப்பிரமணியபுரம் பாடல்கள் ஒவ்வொரு பாடல்களுமே வித்தியாசமான மட்டு, வித்தியாசமான சூழ்நிலை, வித்தியாசமான களத்திற்காக எடுக்கப்பட்ட பாடல்கள். பார்த்தீர்கள் என்றால் கண்கள் இரண்டால் என்பது ஒரு அருமையான ஒரு காதல் மெலடி கலந்த ஒரு காதல் பாடல். அதே நேரத்தில் மதுரை என்கின்ற ஒரு பாடல் துள்ளிசை கலந்த ஒரு கிராமிய மட்டு. அதே நேரத்தில் சுப்பிரமணியபுரத்தின் விளம்பர பாடலாக அமைந்த தேநீரில் சிநேகிதம் அந்த பாடல் முழுமையான ஒரு வெஸ்டர்ன் மேற்கத்திய பாணியிலே அமைந்த பாடல். இப்படியான மெட்டுக்கள் எல்லாமே உங்களுடைய மனதிலே இதுவரை காலமும் கருக்கட்டி வந்த மெட்டுக்களா, அல்லது அந்த இயக்குனர் இந்த திரைப்படத்தினுடைய கதை சூழலை சொன்ன போது உங்களுக்கு உருவான மெட்டுக்களா?
இயக்குனர் சசிகுமார் இந்த படத்துல வந்து முதல்ல அவரு பணிபுரிய துவங்கும் பொழுது என்கிட்ட ஒரு நாள் தொலைபேசியில் அழைத்து இந்த படத்தோட கதைய சார் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் அப்படின்னாரு. அப்ப எனக்கு என்ன கொஞ்சம் கூட ஒரு எண்ணம் என்ன கிடையாதுன்னா அவர் நம்மள இசையமைப்பாளராக தீர்மானிக்கிறாரு அல்லது குறைந்தபட்சம் நம்மள வந்து ஒரு எண்ணத்திலேயாவது வச்சிருக்கிறாருன்ற எண்ணம் கூட எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து பாலா அவர்களிடம் உதவியாளராக இருந்தப்பவும் அமீர் அவர்களிடம் உதவியாளராக இருந்தப்பவும் பொதுவா திரைப்படத்துல என்ன பழக்கம் இருக்குன்னா உதவி இயக்குநர்கள் தங்களுடைய குருக்கள் எந்த ஒரு குழுவை வச்சு ஒரு படத்தை உருவாக்குறாங்களோ அதே குழுவோட தான் இவங்க வந்து இயங்க திட்டமிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்களோட அவங்களுக்கு பழக்கம் இருக்கும், பரிச்சயம் இருக்கும், அவங்க வேலை பார்க்கற அந்த ஓட்டம் அதெல்லாம் இவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். புதுசா ஒருத்தர் கொண்டு வர மாட்டாங்க அந்த அணிக்குள்ள.
இப்ப
நான் அதனால இவர் வந்து ஏற்கனவே அமீர் வந்து யுவன் சங்கர் ராஜா வச்சு இரண்டு படங்கள் உருவாக்கி இருந்தனால இவர் படத்துக்கும் யுவன் சங்கர் தான் இவரு வச்சிருவாரு. நம்மளுக்கு எதுக்காக கதையை சொல்ல வரானா, ரொம்ப வருஷமா நாங்க திரைப்படங்களை பத்தி பல கருத்துக்களை பரிமாறிக்கிறனால நம்மளுக்கு கதையை சொல்லி என்னோட கருத்தை தெரிஞ்சுக்க வராருன்னு நினைச்சேன். கதையெல்லாம் சொன்னாரு, நான் கதையெல்லாம் ஓகே நான் பரவாயில்லன்னு சொன்னேன். அப்ப என்ன சொன்னாரு, இதுக்கு இந்த திருவிழா காட்சி மாதிரி ஒண்ணு வருது, அதுக்கு ஒரு பாடல் கம்போஸ் பண்ணி பாப்போமா சார்னு கேட்டார். அப்பதான் எனக்கு முதல்ல கொஞ்சம் என்ன உதிச்சது, ஓகோ ஒருவேளை நம்மள இதுல வந்து இசையமைப்பாளரா பணிபுரிய சொல்லி இவர் திட்டம் போடுறாரு போல இருக்குன்னு சொல்லி நான் பண்ணி பாக்கலான்னு நான் வந்து ஒரு பாடல் பண்ணி வைக்கிறேன். ஒரு சில நாள் வந்து கழிச்சு கேளுந்தேன் அந்த பாட்டை வந்து கேட்டாரு. நான் தமிழ் சினிமா ஒரு துள்ளிசை பாடல் இங்க எல்லாம் குத்து பாட்டுன்னு சொல்லுவாங்க திரைப்பட வட்டாரங்கள். இப்படி ஒரு பாட்டுனாலே நமக்கு என்ன தோணும், விஜய் மாதிரி ஒரு கதாநாயகன் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு ஆடுவாரு முன்னாடி, அவர் பின்னாடி ஒரு 40 இளம் பெண்கள், 40 இளம் வயசு பசங்க, இவங்க எல்லாம் ஆடுற மாதிரி ஒரு மசாலா காட்சியா இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சினிமா குத்து பாடலா நான் உருவாக்கி இருந்தேன். இத நான் அவருக்கு இசைத்து காட்டிய பொழுது சசிகுமார் முகத்துல ஒரு பெரிய ஒரு திருப்திய பார்க்க முடியல என்னால. ஒருவேளை அவருக்கு இந்த ராகம் இந்த பண் பிடிக்கலையோன்னு சொல்லி நான் பண்ணட்டுமான்னு கேட்டேன். இல்ல சார் இதுல என்னோ நல்லா இருக்கு, ஆனா நீங்க வேற முயற்சி பண்ணி பாருங்க. வேற முயற்சி பண்ணணும்னா இதுல என்ன உங்களுக்கு பிடிக்கல, இல்ல வேற என்ன வேணும்னு சொன்னாதானே என்னால அடுத்ததை உருவாக்க முடியும்னு கேட்டப்ப அவர் ஒண்ணுமே சொல்லல. சசிகுமார் வந்து ரொம்ப குறைவா பேசுவாருன்னு நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா ஒண்ணுமே பேச மாட்டாருன்றதுதான் நிஜம். என்ன வேணும் ஒரு பாட்டு என்ன வேணும் வேணாம்னு கூட சொல்ல மாட்டாரு. நம்மளா புரிஞ்சு அதை உருவாக்குற வரைக்கும் அவர் வந்து அமைதியாவே இருப்பாரு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுதான் எனக்கு புரிஞ்சுது அவர் எதிர்பார்க்கறது ரொம்ப தத்ரூபமான நிஜ கிராமிய இசைன்னு. ஏன்னா இவர் உருவாக்குற படமும் அந்த மாதிரி ரியாலிட்டி சினிமான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தத்ரூபமான யதார்த்தமான ஒரு திரைப்படத்தை உருவாக்க போறாருன்றத கூட என்கிட்ட சொல்லல. இத நானா புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 3-4 மாதங்கள் ஆச்சு. அப்பவும் நான் என்ன சொன்னேன், இந்த பாடல போய் நீங்க உங்க முதல்ல தயாரிப்பாளர்கிட்ட போட்டு காமிங்க, அவரு பிடிக்குது என்ன இசையமைப்பாளரை ஏத்துக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு பிறகு நான் முழு மனசோட எல்லா வேலையும் பண்ணி காமிக்கிறேன். அப்ப கூட அவர் வாயை திறந்து ஒன்னும் சொல்லல, இல்ல அதெல்லாம் பாத்துக்கலாம். திரும்ப ஒரு வாரம் கழிச்சு வந்தாரு, இந்த பாடல் என்ன இதுல சில மாற்றங்கள் பண்ணிருக்கேன்னு கேட்டுக்கா பரவாயில்ல. நான் சொன்னேன் இது நீ சொல்றது இருக்கட்டும், முதல்ல எடுத்துட்டு போய் தயாரிப்பாளர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு வாப்பா, அப்பதான் எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். அவர் என்ன சொல்றாரு, அப்படிதான் வச்சுக்கோங்களேன், அவருக்கும் ஒத்துக்கிட்ட மாதிரிதான் வச்சுக்கோங்களேன், இல்ல இப்படி எப்படி நான் ஒத்துக்கிறது, சரியா சொல்லுன்னு தயாரிப்பாளர் ஏத்துக்கிட்டாரே வச்சுக்காங்க அடுத்த வேலை பாருங்கன்னு. அப்ப கூட வாய திறந்து இந்த பையன் சொல்லல, தான் தான் தயாரிப்பாளர்னு வாய திறந்து சொல்லல பாருங்க.
அவரே
ரொம்ப நாள் கழிச்சுதான் அவர் படப்பிடிப்ப தோங்குறப்பதான் தெரியுது இவர் படத்தோட தயாரிப்பாளர். இதுதான் முதல் பாடல், இந்த திருவிழா பாடல் உருவாக்கணும். அந்த திருவிழா பாடலோட இன்னும் சுவாரஸ்யமான சில பின்னணி விஷயங்கள் இருக்கு, அதை இப்ப சொல்லட்டுமா?
தாராளமாக, உண்மையிலேயே கேட்க ஆசையா இருக்குன்றது சொல்லுங்கள்.
இவர் வந்து இந்த தத்ரூபமான கிராமிய இசைன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவர் சொல்லவே இல்லை. அப்ப நான் என்ன பண்ணலாம்னு நினைச்சேன்னா, பொதுவா ஒரு திரைப்படத்துக்கு ஒரு பாடல் உருவாக்கும் பொழுது சினிமா இசை கலைஞர்களை கூப்பிட்டு நம்ம வாத்திய கருவிகள் இசைக்க சொல்லி, அதுக்கு பிறகு சினிமா பின்னணி பாடகர் பாடகிகளை குழுவினரை கூப்பிட்டு அதை பாட சொல்லி நம்ம பதிவு பண்ணுவோம். ஆனா இந்த படத்துல ரொம்ப தத்ரூபமான யதார்த்தமான கிராமிய இசை வேணும் தான் முடிவு பண்ணனால நான் துணிவா ஒரு முடிவு எடுத்தேன். சினிமா இசை கலைஞர்களையே கொண்டு வராம மதுரைப்புறத்துல பட்டி தொட்டில கிராமப்புற பகுதிகளில் வாசிக்கிற அந்த இசைக்கலைஞர்கள், நையாண்டி மேல இசைக்கலைஞர்கள், தப்பாட்ட இசைக்கலைஞர்கள், பறை மேல வாசிக்கிற கலைஞர்கள், இவங்களெல்லாம் கூட்டு கொண்டு வந்து நிஜமா அந்த ஒலியை உருவாக்கணும்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட்டு அப்படி சில குழுக்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து சென்னைக்கு அழைத்து வந்து ஒலிப்பதிவு கூடத்துல அவங்கள இயக்குறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. அவங்கெல்லாம் அந்த இளங்கன்று மாதிரி கிராமப்புற பகுதிகளில் அப்படி கட்டுக்கோப்பு இல்லாம அப்படி அவங்களா வாசிக்கிறவங்க, அவங்களை வந்து கட்டுப்படுத்தவே கூடாது, முடியாது. அவங்களை கொண்டு வந்து ஒரு கணக்கு முறைக்குள்ள கொண்டு வந்து வாசிக்க வச்சு ஒரு பாடல் வடிவத்துக்குள்ள கொண்டு வரக்கிறதுக்கு ரொம்ப பெரிய சவாலாவும் ஒரு சிரமமாவும் அமைஞ்சது. இருந்தாலும் இறுதியில எல்லாருமே அதை கேட்டு ரசிச்சாங்க. அதுதான் இப்ப நீங்க எல்லாம் கேட்டு பாராட்டுற அந்த மதுரை குழுங்க குழுங்க பாடல்.
அடுத்து இந்த ரிதிகவுல என்கின்ற ராகத்திலே அமைந்த பாடல் கண்களில் இரண்டால் முன்னர் இசைஞான இளையராஜா சின்ன கண்ணன் அழைக்கிறான் என்கின்ற ஒரு அருமையான பாடலை போட்டிருந்தார். அப்படி நிறைய பாடல்கள் என்பதை விட தமிழிலே திரை இசை பாடல்களாக நல்ல பாடல்கள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன. இந்த மட்டிலே கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஏதாவது எண்ணம் எப்படி வந்தது? அந்த பாடலுக்கு பின்னாலும் ஏதாவது கதை இருக்கின்றதா?
இந்த டூயட் பாடல், இருவர் பாடும் பாடலோட பின்னணியும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இவர் இயக்குனர் என்ன சொன்னாரு, என் படத்துல இந்த திருவிழா பாடல் மட்டும்தான், மீதி பாடலே கிடையாதுன்னாரு. நான் சொன்னேன், அந்த எண்ணத்துலதான் என்ன இசைமம் பலரா போட்டியா அப்படின்னு கூட நான் நகைச்சியா சசிகுமார்ட்ட கேப்பேன். பாடலே இல்லாததை உறுதி பண்ணிட்டு தான் என்ன இசைமம் பலர் ஆக்கியிருக்க போல இருக்கு. அப்ப நான் கேட்டேன், அப்ப உன் படத்துல காதல் காட்சிகள்லாம் இல்லையா? இருக்கும். ஆனா என் கதாபாத்திரங்கள்லாம் சினிமா பாத்திரங்கள் மாதிரி அப்படி வாய் திறந்து பாடி ஓடிட்டு இருக்க மாட்டாங்க, நிஜ வாழ்க்கை மனிதர்கள். அதனால அவங்க அப்படி ஓடி பாடிட்டு இருந்தா நல்லா இருக்காது. அதெல்லாம் ஓகே, உன்னுடைய எண்ணம். ஆனா காதல் காட்சிகள் எப்படி படமாக்க போறேன்? என் கதை வந்து 1980களில் நடக்கிற மாதிரி அமைறதுனால அந்த 80களில் வெளிவந்த ஒரு திரைப்பட பாடல் பின்னணியில எங்க டீ கடையில பாடிட்டு இருக்கும்னு வச்சுக்காங்களேன், அது பின்னணியில போகும், இவங்க ஒருத்தர் பாத்துக்குவாங்க, சிரிச்சுக்குவாங்க, அப்படிதான் அமைக்க போறேன். அப்ப எனக்கு அந்த டூயட் போடுற வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டியா? இல்லவே இல்லன்ட்டார். நான் எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி போராடி எல்லாம் பார்த்தேன், இல்லவே இல்லன்ட்டார். அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு வந்து என்ன யோசித்தாரோ, இறக்கப்பட்டு கொடுத்தாரோ, சரி அந்த டீ கடையில பாடுற பாட்டு உங்க பாட்டாவே இருக்கட்டும், நீங்களே அந்த புதுசா ஒரு பாட்டை உருவாக்க அந்த பாட்டை நம்ம பின்னணியில போட்டுக்கோன்னாரு. இப்பவாது உங்க மனசு இறங்குச்சேன்னு சொல்லி அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன், ஒரு 5-6 ராகங்கள் வெவ்வேறமான டியூன்ஸ் உருவாக்கி வச்சு ஒரு நாள் அவரை வீட்டுக்கு வர சொல்லி என்னுடைய ஒலிப்பதிவு கூடத்துல அதை அவருக்கு நான் இசையமைச்சு காமிச்சேன். அப்ப அவர் தேர்ந்தெடுத்த அந்த ராகம் தான் கண்கள் இரண்டால் பாடலா வடிவெடுத்தது. நான் வந்து இதுக்கு ரீதிகவுளை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் சிறப்பா ஒண்ணுல, எனக்கு அந்த ராகம் ரொம்ப பிடிக்கும். தமிழ் சினிமாவில எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 4 பாடல்கள் தான் வந்திருக்கு, 4 அல்லது அதிகம் போனா 5 பாடல்கள் தான் வந்திருக்கு. சரி, இதுல நம்ம இப்ப ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்சோமே, இதுல பண்ணி பாப்போம்னு ஒரு ராகம் பண்ணி வச்சிருந்தேன். அந்த 5-6 டியூன்ஸ்ல இசையா சசிகுமாருக்கு பிடித்தது இந்த ராகம் தான், அதனாலதான் இதுலதான் அந்த பாடல் உருவாச்சு.
அதாவது இந்த மட்டை நீங்கள் போட்டு வைத்திருந்தீர்களா, அல்லது பாடலோடு சேர்த்து தான் அது பதிவாகி இருந்ததா? அந்த பாடல் வரிகள்
மட்டும்தான் நான் வந்து, ஆமா, நான் கீபோர்டை வச்சு இத நான் அந்த ராகத்தை கீபோர்ட்ல வாசிட்டு அதுக்கு பின்னணி இசையெல்லாம் சேர்த்து ஒரு பாடல் மாதிரி உருவாக்கி வச்சிருந்தேன். ஆனா அதுல யாரும் பாடல, ராகத்தை நான் கீபோர்ட்லதான் வாசித்து வச்சிருந்தேன். கேட்கறதுக்கே 3 பாடல் வடிவத்துலதான் இருந்தது அது.
அதே எதிர அந்த பாடலினுடைய மட்டை பின்னணி இசையாகவும் அந்த காதலரின் காதலி சந்திக்கின்ற வேளைகளிலும் நீங்கள் சின்ன சின்ன துளிகளாக கொடுத்திருந்தீர்கள். மிகவும் அருமையான அந்த அந்த காட்சிக்கு மிகவும் பொருந்தக்கூடிய வகையிலே அவை அமைந்திருந்தன. அதனுடைய ஒரு சின்ன துளியை கேட்டுக்கொண்டு நாம் எமது பேட்டிக்கு அடுத்த பக்கத்திற்கு போவோம்.
சரி,
அந்த புள்ள இந்த கண்ணாடி காரிய பிடிச்சு நிறுத்த பாரு, அவகிட்ட ஏதோ கேக்குற மாதிரி இங்க பாக்கும் பாரு, போறேன்னு சொல்றத நிறுத்தி ஏதோ சந்தேகம் கேக்குற மாதிரி இங்க பாக்கும் பாரு, என்ன காணாம தேடும் பாரு, இப்ப பாரு.
ஆமாம், அப்படியான ஒரு பின்னணி இசையும் கலந்து, அதாவது பாடலே வேண்டாமன்ற அந்த இயக்குனருக்கு அந்த திரைப்படத்திற்கு இந்த பாடல் ஒரு பெரிய பலமாகவும் அமைந்து விட்டது இல்லையா? இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் எல்லா வானொலிகள் மற்றும் தொலைக்காட்சிகளிலும் எத்தனையோ பெரிய இசையமைப்பாளர்களுடைய பாடல்களையும் ஓரம் கட்டி விட்டது என்பதை விட அந்த பாடல்களுக்கு நிகராக பேசப்படுகின்ற ஒரு அருமையான பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அதேவேளை இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையிலே ஒரு சில நடிகர்களை தவிர மற்ற எல்லோருமே புதுமுகங்களாக இருந்தார்கள். அதேபோல் உங்களுடைய பாடல்களிலும் சங்கர் மகாதேவனை தவிர மற்ற அனைத்து பாடகர்களுமே இப்பொழுதுதான் அறிமுகமான பாடகர்கள். இது எதிர்பாராமல் நடந்த விடயமா?
இல்ல, நான் துவக்கத்திலிருந்து இந்த பாடல்களுக்கு புது குரல்கள் இருந்தாதான் நான் நினைக்கிறத கொண்டு வர முடியும்ன்றதுல உறுதியா இருந்தேன். அதுல இயக்குநரும் ரொம்ப பக்கபலமா இருந்தாரு. சரியா சொன்னா இந்த காதல் சிலுவையில்னு சங்கர் மகாதேவன் பாடின பாடல கூட நான் ஒரு புது பாடகரை தான் வச்சு பாட வைக்கணும்னே. அவர் கொஞ்சம் விருப்பப்பட்டாரு, ரொம்ப பலவந்தப்படுத்த மாட்டாரு, இருந்தாலும் கொஞ்சம் அவர் விருப்பப்பட்டனால நானும் பரவாயில்லன்னு இணங்கி பரவாயில்ல சங்கர் மகாதேவனே பாடட்டும் சொல்லி கொடுத்தேன். மற்றபடி இது புது குரல்கள் பாடினாதான் நல்லா இருக்கும்ன்றதுல நான் நோக்கத்துல இருந்தே தெளிவா இருந்தேன்.
இதேவேளை இந்த திரைப்படம் கொடுத்த வெற்றி என்பது உங்களுடைய படிநிலையிலே, அதாவது நீங்கள் இதுவரை காலமும் எதிர்பார்த்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது. இப்படியான ஒரு வரவேற்பையும் மக்களுடைய ஆதரவையும் நீங்கள் எப்படி உணர்கின்றீர்கள்?
யாரு சந்தோஷப்பட மாட்டா சொல்லுங்க. நம்ம ஒரு உருவாக்குற ஒரு விஷயத்தை வெளியில ஒரு ரெண்டு பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா அது நம்மளுக்கு ஒரு மன திருப்தி தானே.
அதுவும்
பேர் இந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு.
நிச்சயமாக இனிமேல் இப்படியான பல திரைப்படங்கள், அதாவது திரைப்படம் என்பது ஒரு இசையமைப்பாளருக்கும் அமைய வேண்டும், அப்படியான ஒரு நல்ல திரைப்படம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அதுவும் முதல் திரைப்படமே அப்படி அமைவது என்பதும் ஒரு பெரிய வரம் என்று தான் சொல்ல வேண்டும் இல்லையா?
உண்மைதான்.
எனவே இப்படியான பல வெற்றிகளை நீங்கள் குவிக்க வேண்டும். நல்ல பாடல்கள், சுப்பிரமணியபுரம் திரைப்படம் வந்து எப்படி வித்தியாசமான பாடல்களை கொடுத்திருந்ததோ அதே போன்ற பல பாடல்களை ரசிகர்களாகிய நாம் கேட்க காத்திருக்கின்றோம். நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்து கூறி இந்த நேரத்தில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டத்தினுடைய நேர்களாகிய நாம்.
நன்றி பிரபா. எனக்கு இந்த ஒரு சுப்பிரமணியபுரம் பட இசையின் மூலமா ஆஸ்திரேலியாவில் வசிக்கிற உங்களை போல அன்பான அழகான தமிழர்களோடு பேச ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த உங்களது வானொலி நிலையத்திற்கும் இந்த தயாரிப்பு குழுவின் பின்னணியில் இருந்து உதவி கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய தனிப்பட்ட மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
நன்றி. நன்றி. வணக்கம்.